نحمده ونصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال تعالى والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கியுள்ள ஜும்ஆ என்ற மகத்தான இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய முக்கியமான கண்ணியமான இல்லங்களில் ஒரு இல்லத்தில் நாம் சமூகம் அளித்திருக்கிறோம். நாம் கூடியுள்ள இந்த நேரம், இந்த இடம் இவற்றின் மாண்புகளை மதிப்புகளை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் இந்த பள்ளிகளில் இருக்கும் பொழுது எங்களை எவ்வாறு இருக்கும்படி எதிர்பார்க்கிறானோ அத்தகைய முறையில் ஏத்திக்காப்புடைய நீயத்தோடு இருப்பவர்களாக, பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணக்கூடியவர்களாக, வெளி வாழ்க்கையில் அல்லாஹும் அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், எவற்றை விட்டெல்லாம் விலக்கி இருக்கிறார்களோ அதை அனைத்து விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் எங்கள் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, மனித வாழ்க்கை பல பயணங்களை கொண்டது. இன்னும் சொல்ல போனால் மனித வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்தான். மனிதன் ஆலமுல் அருவாகல ரூகுகளோடு சேர்ந்து பல ரூகுகளில் ஒரு ரூஹாக இருந்தார். பல அருவாகுகள், பல உயிர்கள் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. புகாரியுடைய அறிவிப்பில் வரும்பொழுது அல் அருவாக ஜுனூது முஜன்னகத்துல், உயிர்கள் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிடுகிறார். அங்கிருந்து அல்லாஹாலா இந்த ரூகுகள், இந்த ரூஹ் என்பதை மனித உடல் என்ற ஒரு வாகனத்தில், ரூஹ் என்பதை மனித உடல் என்ற வாகனத்தில் ஏற்றி உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். நான்கு மாத காலம் தாயுடைய வயிற்றின் ஆரம்ப நான்கு மாத காலத்தில் அந்த ரூஹுக்கான வாகனம் தயாரிக்கப்படுகிறது. அந்த நான்கு மாத காலத்திற்கு பிறகு அந்த வாகனத்தில் இந்த ரூஹ் ஊதப்படுகிறது. அடுத்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் இந்த வாகனம் தயாராகி வெளியேறி வருகிறது. மனித உருவத்தில், மனித பிண்டத்தில், மனிதன் என்ற தேகத்தில் ரூஹை அல்லாஹ் பயணம் செய்யக்கூடியதாக உலகத்தில் அனுப்பி வைக்கிறார். இது இந்த பயணம் தாயுடைய வயிற்றில் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பயணம் செல்கிறது. இறுதியாக மரணம் சம்பவிக்கிறது, கபருல ஒரு காலம், அதற்கு பிறகு ஆகிரத் என்று ஒவ்வொரு கட்டமாக மனித பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்லயும் உலகும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலாஹீன், பூமியில நீங்கள் இருப்பதற்கு சிறிது காலம் தங்கி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிறிது காலம் தங்கி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வேறொரு ஆயத்தில் சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முஸ்தகர்ரும் இருக்கிறது, முஸ்தௌதஉம் இருக்கிறது, சிறிது காலம் தங்கி செல்லக்கூடிய இடமும் இருக்கிறது, நிரந்தரமாக போய் தங்க வேண்டிய இடமும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் சிறிது காலம் தங்கக்கூடிய இடம் எது, நிரந்தரமாக தங்கக்கூடிய இடம் எது என்பதை பற்றி பேசும் பொழுது பல முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், மனிதன் ரூஹாக இருந்து தாயுடைய வயிற்றில் ஊதப்பட்டதிலிருந்து தொடர்ந்து ஆகிரத் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு கட்டமும் அவன் கொஞ்சம் கொஞ்சம் காலம் தங்கி செல்லக்கூடிய இடம்தான். அனைத்துமே முஸ்தௌதா, அமானிதமாக ஒப்படைக்கப்படக்கூடிய இடம். எந்த அர்த்தம்? அமானிதமாக ஒப்படைக்கப்படக்கூடிய இடம், தற்காலிகமாக அமானிதமாக ஒரு இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன். நிரந்தரமாக போய் ஒப்படைக்கப்பட இருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய கிருபையினால் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்திற்கு என்ற நிரந்தர தங்குமிடத்திற்கு மனிதன் அனுப்பப்பட இருக்கிறான். இப்படி மனித வாழ்க்கையே பயணங்களோடு கலந்ததுதான். அல்லாஹும் குர்ஆன்ல பல பயணங்களை பத்தி பேசுகிறான், அதிலும் குறிப்பாக நபிமார்களுடைய பயணங்கள். சில நபிமார்கள் தன்னுடைய உம்மத்தை அழைச்சு கொண்டு அந்த உம்மத்துக்கு ஏற்படவிருந்த அழிவை விட்டும் காப்பாற்றி அந்த உம்மத்தை காப்பாற்றியவர்களாக அழைத்து செல்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து போல கப்பல் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இன்னும் சில நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து போல இல்மை படிப்பதற்காக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற அவரை விட அறிவில் சில விடயங்களில் அறிவில் கூடிய ஒருவரிடத்தில், எல்லா விடயத்திலும் அல்ல சில விடயங்களில் அறிவில் கூடிய ஒருவரிடத்தில் கல்வி கற்பதற்காக கடல் வழி பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னும் சில நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இது போல பல நபிமார்கள், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹுக்காக ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போன ஹிஜ்ரத் என்ற பயணத்தை பற்றியும் குறிப்பிடுகிறான். இன்றைக்கு உலகத்துல நாம பார்க்கக்குள்ள டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்துடைய வழிகள் இவ்வாறு சாலை வழி பயணம், கடல் வழி பயணம் என்று பலவிதமான பயணங்கள் இருக்கிறது. இந்த பயணத்தில் மிக சொகுசானதாக, மிக ஆடம்பரமானதாக, மிக வசதியானதாக கருதப்படக்கூடிய பயணம் தான் ஆகாய பயணம். குர்ஆன் அதை பற்றியும் சொல்லாம விட்டுல்ல, மாறாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஆகாயத்தின் மூலமாகவும் உலகத்துடைய நவீன வசதி வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது என்னென்ன விதமான பயணங்கள் உண்டாகுமோ அதை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அன்றைக்கு நடைமுறைப்படுத்தி அதிலும் குறிப்பாக தன்னுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பயணத்தில் அழைத்து சென்று நிரூபித்து காட்டினான். அன்றைய உலகம் அதிசயித்தது, அன்றைய உலகம் அதிசயித்தது. இப்படி ஒரு பயணம் நடக்க முடியுமா? அவர்களுடைய சிந்தனையிலே இருக்கிற இப்படி விரைவாக அதுவும் வானத்தின் வழியாக சென்று வரக்கூடிய பயணம் ஒன்று இருக்கும் என்று அவர்களுக்கு கற்பனையில் கூட எட்டி இல்லை. குர்ஆன்ல பல ஆயத்துக்களை நாங்கள் சுட்டி காட்டலாம். சஹாபாக்களே சில கேள்விகளை கேட்கிறார்கள், கேட்கும் போது அல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதில்லை, மாறாக அவங்க என்ன கேட்டார்களோ அது சம்பந்தமான பிரயோசனத்தை பற்றி மாத்திரம் சொல்கிறார். அது சம்பந்தமான பிரயோசனம் குறிப்பாக கேட்டார்கள், அகில்லா, பிறைகளை பத்தி கேட்கிறார்கள், பிறைகளை பத்தி கேட்கிறார்கள். அந்த பிறை ஏன் எப்பொழுதும் ஒரே விதமாக இருப்பதில்லை? பிறைகள் ஏன் எப்பொழுதும் ஒரே விதமாக இருப்பதில்லை? சில நேரம் அது வளர்கிறது, மிக சிறிதாக இருந்து வளர்கிறது, சிறிது நேரம் அது பெரிதாகிறது, சில நேரம் அது தேய்கிறது. சூரியன் வருடம் முழுவதும் ஒரே அமைப்பில் ஒரே விதத்தில் இருக்கிறது, அதே போல் ஏன் சந்திரன் இருப்பதில்லை என்று கேட்டார். அது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் ஏன் அது வளர்கிறது தேய்கிறது, ஏன் அதில் வித்தியாசம் ஏற்படுகிறது என்று சொல்லல. அல்லாஹ் உணர்த்தினால் குல் ஹிய மவாக்கி துலின்னாஸ் வல் ஹஜ், அது மக்களுக்கு காலத்தை காட்டித்தரக்கூடிய ஹஜ்ஜுக்கான, ஹஜ்ஜு போன்ற விவாதத்துகளுக்கு காலத்தை காட்டித்தரக்கூடிய ஒரு கருவி என்று அதன் மூலமாக என்ன பிரயோசனம் கிடைக்குமோ அதை பற்றி மாத்திரம் சொன்னார். ஏன் வளர்கிறது தெரிகிறது கேட்டார்கள், அல்லாஹ் பதில் சொன்னார், இது ஹஜ்ஜுக்கான காலத்தை காட்டித்தரக்கூடிய கருவி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. முஃபஸ்ஸிரீன்கள் கூறுவார்கள், ஏண்டா அந்த நேரத்தில் இந்த கேள்விக்கார ஆன்சர் பதில் சொல்லப்பட்டால் அதை விளங்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய தராதரம் இல்லை. அவர்கள் அந்த அளவுக்கு சயின்ஸை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கலை. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லலை, மாறாக அல்லாஹ் உணர்த்தினான். எல்லாத்த பற்றியும் விளங்கியோ விளங்காமலோ எல்லாத்த பற்றியும் கேள்வி கேட்க வேண்டாம், அதில் என்ன பிரயோசனம் உங்களுக்கு இருக்குதோ அதை சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உணர்த்தினான். இப்படிப்பட்ட மக்களாகத்தான் இருந்தார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுக்கு சென்று வந்ததாக சொன்ன பொழுது அதிசயித்தார்கள், ஆரவாரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். இது நடக்க இயலுமா? அல்லாஹ் தனது குர்ஆனுடைய ஒரு வளமை வச்சிருக்கிறான். குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுப்ஹான் உசப்பிஹ் அல்ல யுசப்பிஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் தூயவன், மகா தூயவன், மகா பரிசுத்தமானவன் என்ற வார்த்தைகளை பாதிப்பால் எந்த இடத்துல தான் மக்கள் எல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அல்லாஹுடைய விடயத்துல இப்படியும் செய்ய வேண்டுமா என்று நினைக்கும் பொழுது சரியா அந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு வருவான். சுப்ஹான், அல்லாஹ் மகா தூய்மையானவன், இது சாதிக்க இயலாதவனா அல்லாஹா இருக்க இயலும். அல்லாஹ் இப்படிப்பட்ட இவர்கள் எப்படி ஒரு தாழ்வான எண்ணத்தை வைக்கிறார்களோ, இத்தகைய தாழ்வான எண்ணத்தை விட்டெல்லாம் உயர்ந்தவன்தான் அல்லாஹ். அந்த நாயம் ஆக பரிசுத்தமானவன், மகா பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான். அதே போலத்தான் இங்கேயும் இந்த மியராஜுடைய சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது முதன் முதலாக ஆரம்பிக்கிறானே அந்த வார்த்தையை கொண்டுதான். காரணம், அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் விளங்கலாம் அன்றைய காசிர்கள் மியராஜ் பயணத்தை எந்த அளவுக்கு எதிர்த்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டே ஆரம்பிக்கிறான், சுப்ஹான் ஆக பரிசுத்தமானவன். நீங்க பேசுவதை போல கரைப்பதை போல அல்லாஹுக்கு இயலாத ஒன்று எதுவும் இல்லை. நினைச்சதை நினைச்ச மாதிரத்தில் மாத்திரத்தில் சாதிக்கக்கூடிய சர்வ வல்லமையும் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லித்தான் அல்லதி அஸ்ராபி அபுதிகி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். எந்த நாயன் தன்னுடைய அடியாரை, எந்த நாயன் தன்னுடைய அடியாரை இரவின் சில பகுதியில் மஸ்ஜிதில் ஹராத்தில் இருந்து, அதாவது காபத்துல்லாவில் இருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் மக்திஸ் வரையிலும் ஒரே இரவில் சில பகுதியில் அழைத்து சென்ற அந்த நாயன் மகா பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் பயணத்தை உறுதிப்படுத்தினான். பின்னால வேறொரு சூறால அந்த பயணத்தில் நடந்த நிகழ்வுகளை விளங்கப்படுத்தினான். உன் நஜிபு இதாகவா மா வல்ல சாஹிபுக்கும் மமாகவா, உங்களுடைய தோழர் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வழி தவறியில்லை, அவர் மியராஜுக்கு சென்றதாக சொல்லக்கூடிய இந்த சம்பவம் அது கட்டுக்கடை அல்ல, அது உண்மையானது, தவறானதை விளங்கி அவர் சொல்லல என்பதையெல்லாம் நீண்ட பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா தெளிவாக விளங்கி காட்டினார். மியராஜில் என்னென்ன நடந்தது என்பதை கண்ணியத்துக்குரிய பெரியாண்மை சகோதரர்களே, உலகம் அதிசயிக்கலாம், உலகம் சந்தேக கண்ணோடு பார்க்கலாம், ஒரு காலத்தில் பார்த்தது இன்றைக்கு அப்படி சந்தேகப்படுவதற்கு எந்த வழி வகைகளும் இல்லை. இன்றைக்கு மனிதன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செல்வதற்கு பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். பலவிதமான அமைப்புகள்ல விஞ்ஞானத்திலேயே மிக உன்னதமான இடத்தை பிடிப்பதற்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்பேஸுக்கு ட்ரிப் போகக்கூடிய காலமாக இருக்கு. இன்றைக்கு இருக்கிற காலம் ஸ்பேஸை பற்றி பேசுறதல்ல, ஸ்பேஸுக்கு ட்ரிப்புக்கு செல்வதற்காக அதற்காக நிறைய தரதீவுகள், அதற்காக நிறைய ஆர்வப்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலத்திலும் மியராஜை பற்றி சந்தேகிப்பதற்கு அதில் குதர்க்கம் செய்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. மாறாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். அன்றைக்கு இருந்த காபிர்கள் இதை பற்றி பல விமர்சனம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுக்கு சென்று வந்ததாக சொன்ன பொழுது அவர்கள் மிகவும் ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டார்கள், இன்னொரு பக்கம் சந்தோஷம் அடைந்தார்கள். என்ன சந்தோஷம்தான், இவ்வளவு காலம் விதவிதமான கதையெல்லாம் சொன்னார், அதையெல்லாம் கொஞ்சம் சரி நம்ப முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப சொல்ற கதை இருக்கிறதே யார்கிட்ட கேட்டாலும் நம்ப மாட்டார், யாரு சொன்னாலும் இது பொய் என்று விளங்கிடுவார்கள் என்பதாக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் போய் சொன்னார்கள், உங்களோட தோழர் இப்ப என்ன கதை விடுறார் தெரியுமா என்பதாக கேட்டு அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா என்ன விஷயம் என்று கேட்டார்கள். இவர்கள் சொன்னார்கள், உங்களோட தோழர் ஒரே இரவுல இங்கெல்லாம் போயிட்டு வந்தாராம் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருந்தால் அது நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும். கண்ணால பார்க்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்கல, காஃபிர்கள் நபியவர்கள் சொல்வதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் சொன்ன வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒலிஹா ஒலிதா சும்மிய பிஸ்ஸித்தீக், இதன் காரணமாகத்தான் அவர்கள் சித்தீக் என்ற பெயர், உண்மையாளர், உண்மைப்படுத்தி வைக்கக்கூடியவர் என்ற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்தை நாங்க சொல்லி குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக மட்டுமல்ல வரலாற்றுகளை பார்க்கும் பொழுது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய தஃப்சீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் வாகித் லைசி ரஹிமஹுல்லா என்ற பிரபல வரலாற்று ஆசிரியர் அவருடைய ஆய்வின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள், மிஃராஜுடைய சம்பவத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்தவ பாதர்மார்கள், கிறிஸ்தவ பாதிரிகள் கூட, நபியோட காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ பாதிரிகள் கூட மிஃராஜ் என்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து இரவினுடைய ஒரு பகுதியில் பலஸ்தீனுக்கு வந்தார்கள் என்ற விடயத்தை கிறிஸ்தவ பாதிரி கூட ஒத்துக்கொண்டு அதற்கு சாட்சி அளித்திருக்கிறார் என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால ஹிஜ்ரி 6வது ஆண்டு, மிஃராஜ் எப்ப நடந்தது என்பதில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் மிஃராஜ் என்ற ஒன்று நடைபெற்றது, மக்காவிலிருந்து பலஸ்தீன் வரைக்கும் வந்தது, அதற்கு பெயர் இஸ்ரா என்ற பயணம், அதற்கு சொல்வது இராவளி பயணம், அதற்கு அரபியில சொல்லப்படும் இஸ்ரா. இது குர்ஆனின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸின் மூலமாக பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் மக்திஸ் என்ற பள்ளியிலிருந்து மேல 7வது வாரம் வரையிலும் அதற்கு அப்பாலும் நபி அவர்கள் சென்றார்கள் என்ற விடயம் ஹதீஸ்ல முதவாத்திரான ஹதீஸ் என்று சொல்லப்படும் குர்ஆனுடைய உறுதித்தன்மைக்கு இணையான ஹதீஸ்கள், அதற்கு சொல்லப்படும் முதவாத்திரான ஹதீஸ். அந்த ஹதீஸ்களை கொண்டு நபி அவர்கள் மிஃராஜுக்கு சென்றதும் உறுதியான முறையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு, எந்த வருடம் நடைபெற்றது, எந்த மாசத்துல, எந்த கிழமையில, எந்த தேதியில, இதுல ஏராளமான வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அவைகள் எதுவும் இதுதான் என்று உறுதியாக சொல்வதற்கு இல்ல, மொத்தத்துல நடந்தது உண்மை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய டேட், அதனுடைய வருஷம், அது இதுதான் என்று உறுதி இல்லை. இருந்தாலும் பொதுவாக பெரும்பாலானவர்களால் கருதப்படுகிறது அது ரஜப் மாதம் 27வது நாளாக இருக்கலாம் என்று பெரும்பாலான நபர்களுடைய அபிப்பிராயம். மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்பதாகவே மிஃராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பின்னால ஹிஜ்ரத் நடந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 2வது ஆண்டில் பத்ரு, அதுக்கடுத்து உஹதுடைய யுத்தங்கள் என்று பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஹிஜ்ரி 6வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஹுதைபியா என்ற உடன்படிக்கை செய்து அதன் மூலம் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது. காபிர்களோட யுத்தம் செய்வதில்லை என்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. இந்த நேரத்தை ரவி அவர்கள் சரியாக பாதிச்சு அக்கம் பக்கத்தில் உள்ள பல அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் ஒரு அரசர் தான் ரோம் தேசத்து மன்னர் ஹிர்கல் என்ற மன்னருக்கு ரவி அவர்கள் கடிதம் எழுதி திஹ்யத்துல் கலபி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக கொடுத்தனுப்பப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாட்டு அரசர்கள், காபிரான அரசர்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய முறை, அவர்களுக்கு எப்படி எழுதணும் என்ற விடயத்தை கூட ரவி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதன் மூலமாக காட்டினார்கள். அதில் எழுதியிருந்தார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் ரசூலில்லா இலா அதீமி ஹிர்கல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இலா அதீமி ரூம், ரோம் தேசத்துடைய மன்னர் ஹிர்கல் என்ற மன்னருக்கு எழுதப்படக்கூடிய கடிதம் என்று சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருந்தார்கள், சலாமுன் அலா மனித்தபா அல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றக்கூடியவருக்கு சுபசோபனம், சலாம் உண்டாகட்டும் என்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இதிலிருந்து காசிரான நபர்களுக்கும் கடிதம் எழுதலாம், அவர்களையும் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு ஒரு பேரரசர் இது போன்ற கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அழைக்கலாம், அவர்களுக்கும் அழகான முறையில சலாம் சொல்லலாம். அழகான முறையில சலாம் சொல்லலாம் தான், நாங்க முஸ்லிம்களுக்கு சொல்வத போல அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை அல்ல, நபி அவர்கள் அழகான நயமான வார்த்தையை பாதித்தார்கள். என்னென்றா, சலாமும் அலா மனித்தப அல்ஹுதா, யார் நேர்வழியை பின்பற்றுவாரோ அவருக்கு சலாம் உண்டாகட்டும் என்ற கருத்தில். அப்ப அவரும் நேர்வழியை பின்பற்றக்கூடியவராக இருந்தா அவரும் நபி அவர்களுடைய அந்த துஆவுக்கு ஆளாகுவார் என்ற அடிப்படையில் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார்கள். அதுல மிக சுருக்கமாக அவருக்கு தாவத் கொடுத்தார்கள். அதுல சொல்லியிருந்தார்கள், அஸ்மிம் தஸ்லம் யுக்திகல்லாஹு அஜ்ரக வர்ரத்தை, நீங்க இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளுங்கள், சலாமத் பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இரட்டிப்பாக கூலி கொடுக்கப்படும். நீங்க இஸ்லாத்தை தழுவியதால் உங்களுக்குள்ள கூலியும் கிடைக்கும், உங்களின் மூலமாக இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவுவார்கள், அவர்களுக்குள்ள கூலியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று தாவத் கொடுத்திருந்தார்கள். இப்ப அந்த மனிதர், அந்த அரசர், அவரும் கிறிஸ்தவ வேதங்களை படித்தவராக இருந்தார், அது சம்பந்தமான ஞானங்கள் உள்ளவராக இருந்தார், அதோடு அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை விளங்கி இருக்கக்கூடியவராக இருந்தார். அதனால அவர் பல அறிஞர்களை எல்லாம் அழைத்து விசாரித்தார். அதோடு கூட ஒரு முடிவெடுத்தார், மக்காவுடைய காசிர்கள் யாராவது இங்கு வந்திருந்தால் அவர்களையும் அழைத்து விசாரிக்கலாம் என்று முடிவெடுத்தார். சரியாக அந்த நேரம் அபு சுஃபியான் அதுவரையிலும் இஸ்லாத்தை தழுவி இருக்கல, அவருடைய தலைமையில ஒரு பிரபலமான வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து அந்த பலஸ்தீனுக்கு வந்திருந்தது, ரோம் தேசத்துடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த அந்த பலஸ்தீனுக்கு வந்திருந்தது. இந்த மன்னர் கூட பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு அவர் வெற்றி பெற்று பலஸ்தீனுக்கு பைத்துல் மக்தீசுக்கு தன்னுடைய ஒரு நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வந்திருந்தார். அந்த நேரத்தில் தான் இவருக்கு கடிதம் கிடைத்தது. இப்ப இவர்கள் அந்த மக்காவுடைய வியாபார கூட்டம், அபு சுஃபியான் தலைமையிலான வியாபார கூட்டத்தை மன்னருடைய அவருடைய இடத்திற்கு பெலஸ்க்கு வரவழைச்சு அங்க வச்சு விசாரித்தார்கள். மன்னர் விசாரித்தார், இந்த அபு சுஃபியான் இடத்துல பலவிதமான கேள்விகளை கேட்டார். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவி இல்லை, அதனால அவர் இஸ்லாத்துக்கு எதிராக பல விஷயங்களை சொல்ல நினைத்தாலும் அவரால் சொல்ல முடியல. பிற்காலத்தில் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரே அதே அபு சுஃபியான் தான். காஃபிராக இருந்து தான் செய்த அந்த சம்பவத்தை இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு இன்றைக்கு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். புகாரியுடைய ஆரம்ப பக்கங்களிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை வாசிக்க கொள்ள அல் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லித்தான் வாசிப்பார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அவர் குஃபருடைய காலத்துல குஃபருடைய தலைவராக இருந்து செய்த ஒரு காரியம், அதுல பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த அத்தனையும் நீண்ட சம்பவம் அது. அந்த அத்தனையிலும் நபி அவர்கள் சார்பாகத்தான் அவர் பதில் சொல்ல முடிந்தது, எதிராக ஒன்றும் சொல்ல முடியல. பின்னால் அவர் குறிப்பிடுகிறார், எங்க சரி ஏதாவது ஒரு புள்ளி வைக்கலாம் நான் நினைச்சேன், ஆனா அதன் மூலமாக என்னுடைய தோழர்களே என்னை பொய்யர்கள் என்று சொல்லிவிடுவார்களோ பொய்யல் என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து உண்மைக்கு மாற்றமாக ஒன்று நான் சொல்லல. ஆனா யோசிச்சேன், இந்த மேராஜை பத்தி சொல்லுவோம், இத சொன்னா இது தெளிவாகவே பொய் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்று நினைத்து இதை பத்தி நான் அவரிடத்துல சொன்னேன். அந்த ஹிரக்கல் மன்னரிடத்தில் நான் இதை பத்தி சொன்னேன். அப்பொழுது அந்த மன்னருக்கு அருகாமையில அவருடைய வலது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், கிறிஸ்தவ பாதர் ஒருவர். அவர்தான் அன்றைய பைத்துல் மக்தீசுடைய அங்கிருந்த ஆக பெரிய பாதிரியாக இருந்தார். அவர் சொன்னார், இவர் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் அது உண்மையாக இருக்கலாம், நான் அன்றைக்கு அந்த சேர்ச்சில அந்த பைத்துல் மக்தீஸ் அவர்களுடைய காலத்தில் அது சேர்ச் ஆக இருந்தது, அந்த சேர்ச்சில அன்றைக்கு நான் தான் இன்சார்ஜாக பொறுப்பாளியாக இருந்தேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது மன்னர் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அவர் தன்னுடைய சம்பவத்தை சொன்னார், என்னுடைய இன்சார்ஜில் அந்த பள்ளி இருக்கு, அந்த சேர்ச் இருக்கின்ற வரை ஒவ்வொரு நாளும் இரவில் நான் செல்லும் பொழுது நானே அந்த கதவு அனைத்தையும் மூடிவிட்டு தான் செல்வேன், இருக்கிற எல்லா வாசல்களையும் அடைத்து விட்டு தான் செல்வேன். ஆனால் ஒரு நாள் இரவு நான் குறிப்பிட்ட ஒரு வாசலை அடைக்க போகும் பொழுது அது அடைக்கப்பட முடியாமலே போய்விட்டது. நான் எவ்வளவோ முயற்சித்தேன், ஆனால் என்னால் அடைச்சு கொள்ள முடியல. அந்த சேர்ச்சில் இருந்த என்னுடைய ஸ்டாஃப்களை எல்லாம் அழைச்சு பார்த்தேன், அவர்கள் அனைவருமாக சேர்ந்து அந்த கதவை இழுத்து பார்த்தார்கள், அது அசையவே இல்லை. அதற்கு பிறகு எங்களுடைய சீஃப்கள் அவர்களுள்ள இன்ஜினியர்கள் அவர்களை எல்லாம் அழைச்சி பார்க்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த கதவுக்கு மேலாக இருக்கக்கூடிய சுவர் அது இந்த கதவை அழுத்தி கொண்டிருக்கிறது, இப்ப இரவு நேரத்தில் இதை சரிபார்க்க இயலாது, காலையில வந்து நாங்க பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய ஹிஸ்டரியில என்னுடைய வரலாறுலேயே அன்று ஒரு இரவு மட்டும்தான் இந்த கதவை திறக்க விட்டுட்டு நான் போயினேன். இரவெல்லாம் அந்த கதவு திறந்திருந்தது, காலையில நான் வந்து பார்த்தேன், அந்த கதவை நான் இழுத்து பார்க்கிறேன், அது எந்த வித்தியாசமும் இல்லை, சாதாரணமாக இழுபட்டு அடைபட வருகிறது. அந்த நேரத்தில் நான் விளங்கிக் கொண்டேன், இன்று யாரோ ஒருவர் விசேடமான ஒருவர் இங்கு வர இருந்திருக்கிறார், அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அதோடு அந்த கதவுக்கு அருகில் பார்க்கிறேன், வளமையாக அங்கு இல்லாத ஒரு பாறைக்கல் இருந்தது, அதில் ஏதோ ஒரு வாகனம் கட்டி வைக்கப்பட்டதை போன்ற அடையாளத்தையும் நான் கண்டேன். அதற்கு பிறகு நான் விளங்கிக் கொண்டேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் யாரோ ஒரு நபி இங்கு வருகை தர இருந்திருக்கிறார், அதற்காகத்தான் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் வளமைக்கு மாற்றமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று நான் நான் விலகிக் கொண்டேன் என்று அந்த கிறிஸ்துவ ஃபாதர் அவர் சாட்சி சொன்னார். எங்களுடைய ஹதீஸ் மூலமாகவும் இதே விடயங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இரவு நேரத்தில் துயில் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து எழுப்பப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள். துராக் என்ற வாகனத்தில் சரியாக பைத்துல் மக்தீஸுக்கு முன்னால் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டு நபி அவர்கள் உள்ளே சென்று இரண்டு ரக்காத்துக்கள் சொல்கிறார்கள். அந்த வாகனம் வெளியில் உள்ள ஒரு கல்லில் அது கட்டி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல் மக்தீஸிலிருந்து ஏழு வானங்களுக்கும் வேறு வகையில் மியராஜ் என்ற பயணத்தின் மூலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு வானத்திலும் பல நபிமார்கள் இருந்தார்கள். அந்தந்த நபிமார்களை சந்தித்து சென்றார்கள். இறுதியாக சிதரத்துல் முன்தஹா ஏழாவது வானத்திற்கு மேலான சிதரத்துல் முன்தஹா என்ற மரம் இறுதி எல்லை என்ற அல் முன்தஹா என்று சொன்னார் போர்டர் இறுதியான எல்லை. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இலங்கை மரம் இருந்தது. அந்த மரத்தினுடைய கிளைகளை சூழ்ந்து அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சூழ்ந்திருந்தார்கள். அதற்கு சூழ ஃபராஷும் மின் ஜஹபின் தங்கத்தினாலான வெட்டுக்கிளிகள் தங்கத்தினாலான வண்ணத்து பூச்சிகள் அந்த இலைகளை சூழ்ந்திருந்தது. இதையெல்லாம் நபியவர்கள் கண்டார்கள் என்று ஹதீஸின் மூலமாகவும் ஆயத்தின் மூலமாகவும் எங்களுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பொதுவாகவே அவரும் சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய உன்னதமான பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசிக்கும் பொழுது அல்லாஹுக்கு வாழ்த்து சொன்னார்கள். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ். அந்த எல்லா விதமான சொல்லால் செயலால் செய்யப்படக்கூடிய அனைத்து துதிகளும் அனைத்து வணக்கங்களும் அல்லாஹுக்கே உரித்தானது என்று அல்லாஹை வாழ்த்தினார்கள், அல்லாஹை புகழ்ந்தார்கள். அல்லாஹும் நபி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னான். நபி அவர்கள் அந்த நேரத்திலும் எங்களை மறக்கல. அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சலாத்தை தரக்கூடிய அல்லாவே நபி அவர்களுக்கு சலாம் சொன்னான். சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அல்லாவே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினரை மறக்கல. ஆக கவலையான நேரத்திலும் நபி அவர்கள் உம்மத்தை மறந்தில்ல. ஆக சந்தோஷமான நேரத்திலும் நபி அவர்கள் உம்மத்தை மறந்தில்ல. அந்த நேரத்திலையும் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், எங்கள் மீது மாத்திரமல்ல எங்கள் உள்ள நல்லடியார்களுக்கும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நடைபெற்ற வார்த்தையாடல்கள் அனைத்தும் தொழுகையில அது ஃபர்லான சுன்னத்தான நஃபிலான எல்லா தொழுகைகளிலும் ஓதுவது கட்டாயம் என்ற முறை ஏற்படுத்தப்பட்டது. அதைத்தான் நாங்கள் அத்தஹியாத் என்ற பெயரில் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், நபி அவர்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான சிரமங்கள் ஏற்பட்டிருந்தது. ஒன்று, வீட்டில தன்னோடு வாழ்க்கை துணைவியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இறப்பு. இன்னொன்று, வீட்டுக்கு வெளியில இஸ்லாத்தை பரப்பக்கூடிய பணியில தனக்கு முழு உதவியாக இருந்த சாச்சா அபு தாலிப் அவர்கள் இறந்தது என்று இரண்டு விதமான இறப்புகள். எந்த அளவுக்கு நபி அவர்கள் இதை பாதித்தது என்றால், அந்த வருடத்திற்கே நபி அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள் ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்பதாக பெயர் வைத்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் தாவத்துடைய பிரச்சாரத்தில் தாயிஃப் வரையிலும் சென்று அங்கு போய் திரும்ப கொள்ள கடுமையாக தாக்கப்பட்டார்கள். அந்த மக்கள் ஈமான் கொள்ளாதது மட்டுமல்ல கடுமையாக தாக்குதலுக்கு ஆளானார்கள். இந்த அனைத்து சூழல்களாலும் நபி அவர்கள் அல்லாஹுக்கு முன்னால மிக பணிந்தவர்களாக இருந்தார்கள். மக்களிடத்தில் மிக கேவலப்பட்ட நிலையில் தன்னை உணர்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் பெரிய துஆக்களை செய்தார்கள். அல்லாஹுமை இலைக்கு அஷ்கு துஆஃபக்கு உவதி வகில்லத்தஹி இலத்தி வஹவானி அலல் நாஸ் வான் தரஹமுர் ராஹிமி இலா மன் தகீருனி இலா பஈதின் யதஜஸ்ஸமுனி அவ் இலா அதுவின் மல்லத்தஹு அம்ரி இல்லம் தகுன் பிக அலைய கதபுன் ஃபலா உபாலி வலாக்கின் ஆஃபியத்தக هي اوسع لي اعوذ بنور وجهك الذي اشرقت له الظلمات وصلح عليه امر الدنيا والاخره من ان تنزل بي غضبك او يحل علي سخطك لك العتبى حتى ترضى ولا حول ولا قوه الا بك. அல்லாஹுக்கு முன்பதாக தன்னை அடிபடைய வைத்தார்கள். மக்களுக்கு மத்தியில் நான் சரியான கேவலத்தை கேவலமான நிலையில் இருக்கிறேன். இலைக்கு அஷ்கு தோஷ குவத்தி என்னுடைய பலகீனமான சக்தியை அல்லாஹை உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறேன். ஒக்கில்ல தகையிலத்தை இந்த மக்களுக்கு நான் எவ்வாறு எத்தி வைப்பது என்ற தந்திரோபாயத்தை அறியாதவனாக இருக்கிறேன். ஓ ஹவானி அலன்னா மக்கள் உன்னிடத்தில் நான் இழிவடைந்த நிலையில் இருக்கிறேன், நீ மிகப்பெரிய கிருபையானனாக இருக்கிறாய், இலாமன் தக்கீலு நீ யாரிடத்தில் என்னை ஒப்படைக்க பார்க்கிறாய், இலா பயிதின் எதஜஸ்தமுனி அவ் இலா அதுவின் மல்லத்தகு அம்ரி, என்னுடைய தூரத்தில் உள்ள எதிரி இடத்திலா அல்லது கிட்டத்தில் இருக்கக்கூடிய எதிரி எதிரி இடத்திலா எவன் என் மீது ஆதிக்கம் செலுத்துவாரோ அப்படிப்பட்டவர் இடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாய் என்று அந்த துவாவில் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீண்ட வார்த்தைகளால் மன்றாடினார்கள். இறுதியாக சொன்னார்கள், நீ என் மீது திருப்தி உற்று இருந்தால், நீ என் மீது சந்தோஷமாக இருந்தால் உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்பதாக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹுக்காக தன்னை அடிபணிய வைத்தார்கள். அல்லாஹுடைய வலமை மன் தவாலா லில்லாஹி ரஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹுக்காக அடிபணிவாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான். உயர்த்துதல் பார்வைக்கு கருத்தால் மட்டுமல்ல, சிந்தனையால் மட்டுமல்ல, பார்வைக்கும் உயர்த்தினான். அந்த நபியை உயர்த்தினான் உயர்த்தினான். வேறு எவரையும் உயர்த்தாத அந்த உச்சகட்ட உயர்வுக்கும் அல்லாஹ் தஆலா அழைத்து சென்று அவர்களுக்கு ஆறுதல் வழங்கினான். சலாம் என்ற வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு சலாமத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக உம்மத்தினருக்கும் சலாமத்தை பெற்றுத்தரக்கூடிய வழியாக தொழுகை என்ற கடமையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த மேராஜ் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான முதலாவது பாடம் என்னென்றால், எந்த கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்கள் வந்தாலும் அனைத்திலும் நாங்கள் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். அந்த சிரமங்களை பார்த்து நாங்கள் தடுமாறிவிடக்கூடாது, நிலை குலைந்து விடக்கூடாது. எனக்குத்தானா இந்த கஷ்டம் வரணும், நான் தானே இவ்வளோ அல்லாஹுக்கு நான் இவ்வளோ இபாதத்துகள் செய்கிறேனே, எனக்குத்தானா இந்த கஷ்டம் வரணும் என்று புலம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகம் மீளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றுத் தருவான். திருமதியுடைய அபுவாபு தாவான் ஜுவாக்கள் என்ற பாடத்தில் திருமதியில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய இபாதத்துக்கள்ல மிக முக்கியமான இபாதத்தினா சோதனைக்கு பிறகு, கடுமையான கஷ்டத்துல சிரமத்துல இருக்கிறோம், அந்த சோதனைக்கு பிறகு சோதனையில இருக்கக்கூடிய மனிதர் என்னும் சோதனைக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு நிம்மதியை தருவான் என்று எதிர்பார்த்து இருப்பது, இது இபாதத்துக்கு ஆகச்சிறந்த இபாதத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி அவர்களும் அவ்வாறு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் மிக உயர்ந்த இடத்திற்கு. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த மியாராஜில தான் எங்களுக்கு கண் குளிர்ச்சி என்று நபி அவர்கள் வர்ணித்த தொழுகை என்ற மாபெரும் கடமை கிடைத்திருக்கிறது. இந்த தொழுகை இன்றைக்கு எங்களிடத்தில் என்ன பாடுபடுகிறது? தொழாத ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களை விட்டு விடுவோம். அவர்கள் தொழுகைக்கு வர வேண்டும் என்பது வேறு விஷயம். தொழக்கூடிய எங்களிடத்தில் தொழுகை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், வைலுல்லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது, கேடு இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் தொழக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட எச்சரிக்கை? காரணம் என்றால், தொழுகையாளிகள் அவர்கள் அந்த தொழுகையை எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுகல. தொழுகை எப்படி தொழுக வேண்டும்? அந்த தொழுகை அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடியதாக இருக்கணும், பாவங்களை விட்டு தவிர்க்க வைக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனா எங்கட தொழுகைகள் அப்படி இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால், அநேகமான நபர்களுடைய தொழுகையில் உள்ளத்தை பத்தி அவரவர்களுக்கு தெரியும், அதை பத்தி நாங்கள் பேசல. ஆனா வெளியில் உள்ள நிலைகளை பார்த்தால், ஒரு மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்திலேய தத்துவா கொடுக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்களிடத்துல கேட்டா, பள்ளிக்கு வரக்கூடிய தொழுகையாளிகளை சும்மன் என்று பார்த்தா போதும், எத்தனை பேர தொழுகை, அது தொழுகையாகவே கணக்கெடுக்கப்பட முடியாது. அவர்கள் தொழுகை என்ற வரையறைக்குள்ளே வராது. அதிகமான பேர் தொழுகைக்கு வருகிறார்கள், பள்ளிக்கு வருகிறார்கள், அவசர அவசரமா வந்து ரெண்டு எப்படியாவது ரெண்டு சுஜு முட்டிட்டு போயிடுவோம் என்பதாக வருகிறார்கள். அவர்களுடைய இஸ்திஞ்சா எப்படி இருந்துச்சு? அவசரமா போறார்களே, எப்படி சுத்தம் செய்கிறார்கள்? அதற்கு பிறகு அவர்கள் ஒது செய்கிறார்கள். அந்த ஒதுவுல எதை கழுகணும், எதை கழுகக்கூடாது, எந்த அளவுக்கு கழுகணும் என்ற விவரம் பேணுகிறார்கள். இல்ல, பள்ளிகள்ல நின்று பார்த்தா, ஒது செய்யக்கூடிய இடத்துல நின்று பார்த்தா மிகவும் கவலைக்குரிய செய்தி. எத்தனையோ சந்தர்ப்பங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படத்தான் செய்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவகாசம் கிடைப்பதில்லை. அநேகமான நண்பர்கள், அநேகமான சகோதரர்கள், அவர்கள் ஒது பூர்த்தி இல்லை. இஸ்திஞ்சா எந்த காலத்துல யாருக்கும் தெரியாது. அதே நிலையில வருகிறார்கள். பள்ளியில வந்து தொழும் பொழுது இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில போய் சேர்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு, இந்த நிலையில நான் போய் சேர்ந்தா எனக்கு அந்த ரெக்கார்ட் கவுண்டபிள் ஆகுமா, இந்த ரெக்கார்ட் எனக்கு அந்த கணக்குல வருமா வராதா, அதை பத்தி யோசிக்கிறல்ல. மாறாக எப்படி சரி இமாம நாங்க ஃபாலோ பண்ணுவோம், கடைசியில இமாம் சலாம் கொடுக்கக்குள்ள சலாம் கொடுத்துக் கொள்வோம், இந்த நிலைப்பாடு சிலர் இடத்துல இருக்கிறது. இது இல்லாம சில பேர் வருவார்கள் ருக்குவுக்கு வருவார்கள். ருக்குவை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம், ருக்குவை பொறுத்தவரை இமாம் ருக்குவில் இருக்கும் பொழுது நாங்க ருக்குல போய் இமாமை அடைகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாங்க ருக்குவுக்கு போற நேரமே இமாம் எழுந்து விட்டால் எங்களுக்கு அந்த ரெக்கார்ட் கவுண்டபிள் இல்லை, அந்த ரெக்கார்ட் எங்களுடைய கணக்கில் வரமாட்டாது. நாங்க அந்த ரெக்கார்டையும் சேர்த்து எழுந்து தொழுகணும். சில நினைச்சு கொள்ற இமாம நாங்க ருக்குல குடிச்சிட்டா போதும் என்பதாக, மாறாக நாங்க ருக்குல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும், கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கணும், அந்த அளவுக்கு இமாமும் ருக்குல இருக்கணும். நாங்க மட்டும் இருக்கிறது இல்ல, நாங்க போய் ருக்குல சேர்ந்ததோட இமாமும் இருக்கிறார். ஒரு ரெண்டு மூணு தடவை சுபஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி என்று ஆறுதலா சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதற்கு பிறகுதான் இமாம் தலை தூக்குகிறார் என்று சொன்னா இந்த ரக்காத் எங்களுக்கு கிடைச்சது, இல்லாவிட்டால் இந்த ரக்காத் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறேன், அவர்கள் அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள். இதை போலத்தான் தொழுகையில சுஜூதில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும், ஏழு விதமான உறுப்புகள் அவைகள் தரையில் வைக்கப்பட்டிருக்கணும். அதுல மாஷால்லா நெத்திய மூக்க கைகளை வைப்பார்கள், காலுடைய விரல்கள், காலுடைய விரல்கள் அது மடிக்கப்பட்டிருக்கணும், அது படுக்க வைக்கப்பட்டிருக்க கூடாது. அநேகமான சகோதரர் கால் விரல்களை படுக்க வச்சிருக்கிறார்கள், தொழுக கூடவே கூடாது. அப்படிப்பட்ட தொழுகை அது ஒரு பருந்து விடப்பட்டது, அதனால் அந்த தொழுகை கூடவே கூடாது. இது போல தொழுகையினுடைய எத்தனையோ சின்ன சின்ன விடயங்கள், சிறிதாக கருதப்படக்கூடிய பெரிய விடயங்கள் அவைகள் இருக்கிறது. அவைகளை அருகில் உள்ள உலமாக்களிடத்துல, மார்க்கம் தெரிந்த மற்ற மக்களிடத்துல, அல்லது நூல்களை வாசித்து சரி தகுந்த முறையில் நாங்கள் சீர்திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் சீராக்கிக் கொள்ள மிக முக்கியமான கவனம் எடுக்கணும். அதன் மூலம்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஈவலக வெற்றியும் அல்லாஹ்வால் அமைத்திருப்பதாக குர்ஆன்ல பல ஆயத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வால் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியம் உள்ள சீரழிகளான மக்களாக எங்கள் யாவரையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.